அனைவருக்கும் வணக்கம். பழமை பேசியாகிய நான் பவளமணி என்கிற இந்த கதையை உங்களிடம் சொல்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். என்னங்கன்னா, வந்து லட்சுமாவரம்னு ஒரு ஊர் இருக்குது, அதாவது பொள்ளாச்சி தாலுக்கா சிஞ்சுவாடி ஊராட்சிக்குட்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரில் 1920களில் நடந்த ஒரு கதை. ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து அவருடைய மனைவியோட பவளமணி, தெலுங்கில் பொகடாலு என்று சொல்வார்கள். அந்த பவளமணி 12 மணிகள் இருந்திருக்கு. அவருக்கு உழவு தொழில் விவசாயத்தில் இனி என்ன கஷ்ட நஷ்டமோ தெரியாது. அதில் ஒரு 3 மணி எடுத்து வித்துறாரு அவசர செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்து கொஞ்ச நாள் சில காலம் கழித்து அவருக்கு வந்து பணம் கிடைச்சிருது. பணம் கிடைச்ச உடனே குடும்ப சூழல் அதை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவர் ஆட்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் 4 நாவுக்கு 8 நாவோ விற்றுருப்பார். அப்போ 12 எடுத்துட்டு போகிறார். யார், அந்த ஒரு ஐயர்கிட்ட தான் வந்து அது விற்றது. அந்த ஐயர்கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்கலான்ட்டு போகிறாரு. போனாக்க அவர் சொல்கிறாரு, இன்னாருக்கு வந்து நான் விற்றுட்டேன், கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. யாருக்குங்க ஐயா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, வாழவாடிக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். வாழவாடிங்கிறது ஒரு ஊர். அப்போ இவர் ஒரு நாள் காலையில் வீட்டில் சொல்லி கட்டிச்சோரெல்லாம் கட்டிட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு, அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாகன வசதிகள்லாம் கிடையாது, ஒன்றா நீங்கள் மாட்டு வண்டி கட்டிட்டு போகணும் இல்லாட்டி கால்நடை தான். அப்போ கால்நடையாக போகிறாரு. நீர்நிலைகள்லாம் அங்கெல்லாம் இருக்கும். நீங்கள் கட்டிச்சோத்தில் வெறும் கட்டிச்சோறு மட்டும் கட்டிட்டு போனால் போதும், நீர்நிலைகள் அங்கங்கே இருக்கும். குளம், குட்டை, அந்த மாதிரி கிணறுகள், அப்புறம் உங்களுக்கு ஓடைகள் எல்லாமே இருக்கும். அப்போல்லாம் வந்து அடிக்கடி மழை பெய்யறது உண்டு. அப்போ இவர் கட்டிச்சோறு மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியில் அங்கங்கே நீர்நிலை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இளைப்பாறிட்டு போகிறார். மத்தியானம் 2-3 மணிக்கெல்லாம் வாழவாடிக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அந்த ஐயர் சொன்ன வீட்டுக்கு போகிறாரு. போனால் அங்கே வீடு யாருமே இல்லை, பூட்டி தான் இருக்குது. பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, இன்னாரை பார்க்க வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஐயா அவங்க இப்போ இங்கே இல்லை, பழனிக்கு வந்து குடி போயிட்டாங்க. ஆமாம், நீங்கள் எந்த ஊர் என்ன அப்படின்னு விசாரிக்க இவர் சொல்கிறார், நான் லட்சுமாவரத்துலேருந்து வர்றேன், இப்படி ஒரு சின்ன ஜோலியாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு இனி இவர் என்ன செய்வார், பழனி போயிட்டு வீட்டுக்கு தெரியாது, வீட்டுக்கு தகவல் சொல்லணும் யோசிக்கிறார். யோசிக்கும் பொழுது அந்த காலத்துலலாம் ஒரு பழக்கம் உண்டு, உங்களுக்கு ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் தகவல் சொல்லணும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்கே பக்கத்தில் வந்து சந்தை கூடுதுன்னு பார்ப்பாங்க. அந்த வட்டாரத்தில் வந்து ஏதாவது ஒரு ஊரில் வந்து சந்தை கூடும், உங்களுக்கு சொலவிடகோடு உண்டு, சந்தை இல்லாத நாளில் வா நான் தர்றேன் அப்படிம்பாங்க. அதாவது கொடுத்த காசை கேட்டால் சந்தை இல்லாத நாள் வா போ நான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. என்னென்ன வந்து சந்தை இல்லாத நாளே கிடையாது, அதனால் அப்படி சொல்கிறது. உங்களுக்கு காந்தி கணக்கில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு வட்டாரத்தில் வந்து சந்தை இருக்கும். அப்போ அந்த சந்தையில் போயிட்டு உங்களுக்கு தகவல் சொன்னால் அந்த எப்படியும் அந்த ஊர்லேருந்து பெரும்பாலும் எந்த ஊருக்கு தகவல் சொல்லி அனுப்பணுமோ இல்லை எந்த ஊருக்கு ஒரு பொருளை கொடுத்து அனுப்பணுமோ அந்த ஊர்லேருந்து யாராவது வந்திருப்பாங்க. அப்படி வரலைன்னா கூட அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்களிலிருந்து கிட்டடியிலிருந்து யாராவது வந்திருக்கக்கூடும். அப்போ அது ஒரு மரபாகவே இருந்தது உங்களுக்கு. பக்கத்து ஏதாவதுன்னா பக்கத்தில் அடுத்த நாள் காலையில் எங்கே சந்தை அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அங்கே வந்து 4 மூலை சுங்கு சங்கந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த சந்தைக்கு வந்து தகவல் சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்லி அனுப்புகிறாரு, இது மாதிரி வாழவாடி வந்தேன், இனி பழனி போக வேண்டியது இருக்குது, வீட்டில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி அந்த தகவல் வந்து அந்த வாழவாடியிலிருந்து யார் நாலாம் மூல சுங்கத்துக்கு வர்றாங்களோ தேங்காய் வைக்கிறதுக்கு, அவங்க வந்து அந்த தகவலை எப்படி சொல்கிறது, ஒரு மரபு இருந்தது. என்ன மரபு அப்படின்னா, சந்தைகள் நடக்கும் பொழுது ஏதோ ஒரு நேரத்துக்கு அந்த சந்தையை வந்து குத்தைக்கு எடுத்துருப்பாங்க ஒரு கந்தாயக்காரர். அவர் போயிட்டு ஒவ்வொரு கடையிலையும் ஒரு பைசா இல்லைன்னா ரெண்டு பைசா கடைக்கு இந்த மாதிரி வரி கந்தாயம் வசூல் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். அப்போ அந்த வசூல் பண்ணி முடித்த உடனே அந்த ஊர் தலையாரி வந்து கேட்பார், ஏதாவது தாக்கல் இருக்கா அப்படின்னு. தாக்கல் இருந்தது அப்படின்னா வந்து அவர் போய் சந்தை முழுக்க தண்டூரா போடுவார். என்ன தண்டூரா போடுவார், இந்த மாதிரி தகவல் இன்னா இருக்குது, இல்லை இன்ன பொருள் இருக்குது, யாராவது அந்த ஊருக்கு போகிறவங்க இருந்தால் வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தண்டூரா போடுவாங்க. போட்ட உடனே அந்த பக்கத்து ஊர்களில் இல்லை அதே ஊருக்காரங்க யாராவது இருந்தா அப்படின்னாக்கா அந்த தகவலோ அல்லது பொருளோ அதை கொண்டு போய் உரிய இடத்துல சேர்த்துவாங்க. அது வந்து ஒரு அறநெறி அடிப்படையில் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு காரியமாக கருதப்பட்டது. அது வந்து செய்யலை அப்படின்னா வந்து அது நம்ம வந்து கடமை தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு மரபாக வந்து ஒரு குற்ற உணர்வாக உங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்து அதுதான் உங்களுக்கு வந்து அறப்பணி. அது வந்து சொசைட்டியில் சமூகத்தில் வந்து அது வெறுன்று இருந்தது. இந்த மாதிரி தகவல் வந்தால் அது எதிரியே ஆயிருந்தாலும் அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தரணும், அதுதான் வந்து நம்மளுடைய அறநெறி, இல்லைன்னா அது ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. தனக்குத்தானே ஒரு இது தானே பழக்கம் அது இருந்துச்சு எல்லா ஊர்கள்லேயும் எல்லா சந்தைகள்லேயும். அப்படி அந்த தகவல் வந்து அவருக்கு அடுத்த நாள் போய் சேர்ந்துருச்சு, ஐயா வந்து இன்றைக்கி வரமாட்டார், பழனி போகிறார் அங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவர் அந்த கிராமத்தில் இருக்கார் இல்லைங்களா, இனி பழனி போகணும், கொண்டு வந்த கட்டு சோறெல்லாம் தீந்திருக்கும், என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு அந்த காலத்தில் எல்லா ஊர்களிலையும் உங்களுக்கு இது இருக்கும், சத்திரம் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதாவது ஒரு பொது வெளியில் நத்தத்தில், நத்தம்னா உங்களுக்கு பரம்போக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊர் நத்தம், அங்கெல்லாம் வந்து ஒரு பொது கட்டிடமோ சத்திரம்ங்கிற பேரில் ஏதாவது ஒன்று இருக்கும், யார் வேணாலும் அந்த சத்திரத்தில் போய் தங்கிக்கிடலாம். தங்குனா அங்கே யாராவது கஞ்சி தொட்டி வச்சோ இல்லை சோறாக்கி போட்டோ பந்தி சமபந்தி வச்சோ போடுவாங்க அந்த ஊருக்கு, அந்த அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அதையாவது போடுவாங்க. இந்த மாதிரி வழிப்போக்கர்கள் வர்றாங்க பாருங்கள், அவங்களும் வந்து அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கியிருந்து உறக்கம் கொண்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு போவாங்க. அவங்களும் வந்து என்னங்கன்னா, இந்த மாதிரி வரும் பொழுது அந்த நம்ம கிடைச்ச விருந்தோம்பலுக்கு ஒரு பரிகாரமாக வந்து அந்த ஊர் நத்தத்தில் வந்து உங்களுக்கு குளங்குட்டைகளுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கறது, இல்லைன்னா வந்து தண்ணி சேந்தி ஊற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்து கொடுத்துட்டு போவாங்க. ஒரு நாள் கூட இருந்து, இப்போ குளங்குட்டைகள் எல்லாம் வேலை இருந்ததுன்னா ஒரு நாள் கூட இருந்து செய்து கொடுத்துட்டு போவாங்க. செய்து கொடுத்துட்டு போகும்போதும் கையோட கட்டுச்சோறும் கட்டிட்டு அப்படியே போகிறது தானே, ஒரு ரெண்டு மூணு ஊர் தள்ளியே அப்போ போனால் அங்கே ஒரு சத்திரம் இருக்கும், அங்கே சாப்பிட்டு அப்படியே போகிறது. இப்படி தாங்க எல்லாமே வழிப்போக்கர்கள் தான், அது ஒரு வழிநடை பயணமாகவே ஒரு சமூகம் வந்து இயங்கிட்டு இருந்த காலகட்டம் அது. இவர் அப்படியே வந்து கட்டுச்சோறு கட்டிட்டு அப்படியே மைவாடி சக்கரப்புதூர் கொழுமம் கோமர்லிங்கம் தாண்டி அப்படியே போகிறார், கலைமுத்தூர் தாண்டி அப்படியே பழனி போய் சேர்ந்துடுறாரு. பழனி போய் சேர்ந்தாக்கா அவர் பார்த்துட்றாரு அந்த வாழவாடிக்காரர் சொன்ன பெரியவரை. வாழவாடியில் முதல்ல அவங்க குடியிருந்தாங்க இல்லைங்களா, இப்போ பழனிக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர்கிட்ட இது மாதிரிங்க, எங்கள் பவளம் வந்து வியாபாரத்தில் கொடுத்தது உங்கள் பக்கம் வந்து சேர்ந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம், நான் அதுக்குரிய தொகை அதுக்கு அதிகமாகவே கொடுத்துட்றேன், அதை திரும்ப வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அவர் ஐயையோ நான் அந்த ஊர்லேருந்து குடிபெயர்ந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊர் பண்ணாடிக்கிட்ட வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், இது மாதிரி உண்டியில் போட்டுருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இவர் எந்த கோயில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி வாழவாடிக்கு பக்கத்தில் முக்கோணம்னு ஒரு ஒரு சின்ன முக்கூடு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்கிறது. அந்த முக்கூட்டில் வந்து முத்தாலம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த முத்தாலம்மன் கோயில்களில் தான் நான் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு வந்தது. சண்முக நதியில் குளிச்சுட்டு பழனி மலையாண்டவனை பார்த்துட்டு திரும்பவும் வரார். இதே மாதிரி தாங்க அங்கங்கே சத்திரங்களில் தங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கை செலவுக்கு கொஞ்சம் கட்டுச்சோறும் கட்டிட்டு மறுபடியும் வரார். மேற்கு நோக்கி அந்த முத்தாலம்மன் கோயில் இருக்கிற ஊர் நோக்கி வரார். வந்து அவர் சொன்னபடியே அந்த வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் அவர் பெரியவர், ஆமாப்பா எங்கிட்ட தான் கொடுத்தாங்க, நான் அது அப்போவே உண்டியில் போட்டேன், இப்போ வந்து உண்டியில் இருக்கிறத எடுக்க முடியாது, ஏன்னா அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து எல்லாம் கட்டளைதாரங்கள்லாம் வருவாங்க, கட்டளைதாரங்க முன்னாடி தான் வந்து அதை வச்சு இது பண்ணலாம், இப்போ நடக்கிறது வந்து ஐப்பசி மாதம், நீங்கள் போயிட்டு சித்திர மாதம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்புறம் சரி அப்படின்ட்டு இவர் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஊருக்கு திரும்பி, இங்கே லட்சுமாவத்துக்கே வந்துடுறாரு. வந்துட்டு உங்களுக்கு ஐப்பசி போகுது, அப்புறம் ஒவ்வொரு மாதமாக போய் சித்திரை வந்துடுது, கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை, அது 4-5 மாதமே உங்களுக்கு போயிடுது. சித்திரையில் வர்றதுக்குள்ளே எப்படி அந்த நிர்பந்தம் கூடிட்டே இருக்குது, அந்த பவளமணிகளை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இவரும் அந்த சித்ரா பவனிக்கு முதல்னால காலையில் 4 மணிக்கு புறப்பட்டு வராரு. எங்கே வராரு? அந்த முத்தாலம்மன் கோயில் இருக்கிற ஊருக்கு வராரு, ஊருக்கு முக்கூடுக்கு வராரு. முக்கூடுக்கு வந்து நேராக அந்த பெரியவர் வீட்டுக்கு போனால் பெரியவர் வீடெல்லாம் ஜனங்க இருக்கிறாங்க. பெரியவரை காண, என்னங்க பெரியவரை பார்க்கலான்னு வந்தேன், என்னப்பா விஷயம் இந்த மாதிரி இப்படி இப்படி இப்படி, பெரியவர் போய் 15 நாள் காரியமெல்லாம் நேர்த்தா முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, இவருக்கு சொல்ல ஒன்றா துன்பம், நடா இது இப்படி பெரியவர் இல்லையே இதில் என்னங்கன்னா வந்து அவர் பெரியவரை பார்க்கும்போது பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாப்புல இவர், சரிங்க இந்த பணம் எங்கிட்ட இருந்தால் செலவாக போயிடும், நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 பவளத்துக்கு உண்டான காசு, அவர் விற்றது 12-னா இன்றைக்கி வந்து அது 4 பணம் எச்சாவே போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ அந்த பணமும் மேலே போச்சு, பெரியவர் இல்லைங்கிறாங்களே, ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தார் திண்ணையில். அப்புறம் அந்த ஊரில் ஒரு பெரியவர் வந்து அப்படியே பேச்சு கொடுத்தார் இந்த ஆளை இவர்கிட்ட பேச்சு கொடுத்து, என்ன ஏது எப்படி எப்போ அந்த பெரியவரை பற்றி பேசுகிறாங்க, பெரியவர் நல்லவர் வல்லவர் இப்படி இப்படி தர்ம காரியம் பண்ணவர் அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்ருக்கக்குள்ளே அப்புறம் இவரும் சொல்கிறார், ஆமாங்க ஐயா இன்றைக்கி வந்தேன், நான் இருக்கக்குள்ளேயே வந்து இது மாதிரி மாட்டுக்கு வந்து சொக்கு பிடிச்சிக்கிச்சு, பெரியவர் தான் வைத்தியம் பார்த்தாரு அப்படி இப்படின்னு இவரும் வந்தவரும் சொல்ல. அப்புறம் இவர் பேசிகிட்டு இருந்த பெரியவர் சன்னமாக எழுந்திரிச்சு உள்ளே போனார். போயிட்டு அந்த வீட்டுக்காரங்கக்கிட்ட எல்லாம் சொன்னார், இது மாதிரி இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, இவர் பணம் கொடுத்துருப்பாராட்டான் தெரியுது, ஏன்னா வந்து இது மாதிரி இன்னார் வீட்டில் அன்னைக்கு சொக்கு பிடிச்சிது, நம்ம பெரியவர் தான் வைத்தியமெல்லாம் பார்த்தாரு, உங்களுக்கு மாட்டுக்கு சொக்கு பிடிக்கிறதுங்கன்னா சோளப்பயிரெலாம் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உள்ளே நெஞ்சுக்குழியெல்லாம் வத்தி ஒரு மாதிரி ஆயிரும், ட்ரை அப் ஆயிரும், அப்போ அது என்ன ஆகுனா வந்து மாடுகளுக்கு வந்து நரம்பு புடச்சிக்கும், நாக்கு நரம்பெல்லாம் புடச்சிக்கும், அது பின்னாடி அது குத்தி விடுவாங்க, அப்போ அந்த ரத்தம் கொஞ்சம் வெளியில் போனதுக்கப்புறம் இஞ்சி பழம்லாம் பெருங்காயம்லாம் கொடுத்தா அது சரியாயிடும், அதுதான் வைத்தியம். அப்போ அந்த பெரியவர் இன்னார் அதுக்கு வைத்தியம் பண்ணதெல்லாம் இந்த ஆள் கரெக்டாக சொல்கிறாரு, அப்போ இவர் நேரில் வந்து பணம் கொடுத்து தான் இருப்பாராட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காதை கடிக்க, அப்புறம் எல்லாத்துக்குமே ஆமாம் கொடுத்துருப்பாரு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பெரியவரே, சரி இப்போ வாப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சித்ரா பௌர்ணமி ஆச்சுங்களா, அப்புறம் அவங்களும் உண்டியில் உடைக்கிறாங்க. அதே மாதிரி மூணு பவளம் இருக்குது. அப்புறம் இது மாதிரி பெரிய வீட்டில் சொன்னாங்க கொடுத்துட சொல்லி அப்படின்னு இந்த பெரியவர் சொல்ல, அந்த மூணு பவளத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவரும் வாங்கிட்டு ஊருக்கு வர்றாரு. வழிநடையாக அடுத்த நாள் காலையில் தான் வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்த உடனே ரொம்ப எல்லாத்துக்குமே மகிழ்ச்சி. போய் நேராக போய் கட்டலில் படுத்துட்டு இருந்த அவங்க அம்மா கையை பிடிச்சி சொன்னார், இது மாதிரி ஆத்தா நான் அந்த மூணு பவளத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரின்னு அந்த அம்மா வந்து, சரி அப்போ சொல்லிவிடு அம்மனிகளுக்கு அப்படிங்கிறார். அப்புறம் இவர் இந்த பெரியவர் தன்னோட மகள்கள் நான்கு பேர், நாலு பேர்த்துக்கு சொல்லிவிட்டு அந்த நாலு பேரும் அன்னைக்கு சாயங்காலம் வர்றாங்க. வந்த உடனே அந்த அம்மா படுக்கையிலிருந்த அம்மா கொஞ்சம் அப்படியே கடையில் எழுப்பி விட்டு உட்கார வச்சாங்க. அந்த அம்மா உட்காந்தோடனே அந்த மூணு பவளம், ஏற்கனவே இருந்த பவளம் அதையும் வாங்கிங்க, ஒம்பது பவளம், ஒம்பது மூணு பன்னெண்டாச்சுங்களா, இப்போ பன்னெண்டையும் வாங்கி ஆளுக்கு மூணு மூணாக நாலு பேர்த்துக்கு பன்னெண்டு பவளம் கொடுத்தாங்க மகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. இது என்னங்கன்னா வந்து, முதல்ல இந்த மூணு வெளியில் போயிடுச்சு இல்லைங்களா, ஒம்பது பவளம் தான் இருந்திருக்கு. இந்த ஒம்பதை நாலு பேர்த்துக்கு பிரிக்க முடியாது உங்களுக்கு, அதனால தான் கட்டாயம் அவங்களுக்கு அந்த மூணு எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு. நீங்கள் வேறு பவளமும் வாங்க முடியாது. வேறு பவளம் வாங்கினீங்கனாக்கா இதுக்கு ஒத்து வரணும், அளவு கலரு எல்லாம் ஒத்து வரணும். அதனால் இதுக்கு சேர்ந்தது இணையத்ததே வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி இணையத்தை அந்த மூணும் வந்ததில் எல்லாத்துக்குமே பெருமகிழ்ச்சி. அதே மாதிரி சரி பாகமாக நாலு பேர்த்துக்கு மூணுமே மூணு மூணு பிரித்து கொடுத்ததில் அந்த பாட்டிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் குதூகலமாக இருந்தாங்க. குதூகலமாக இருந்துட்டு இந்த வந்த பேத்திகள்லாம் கிளம்பி போனாங்க. அன்றைக்கி சாயந்தரமே அந்த பாட்டி தவறிட்டாங்க. தவறிட்டாங்கன்னா சந்தோஷத்தில் வந்து அவங்க நிறை மனதுடன் காலமானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ மறுபடியும் இந்த பேத்திகள்லாம் வந்து ரொம்ப ஆட்ட ஒரு ஒரு நோம்பி மாதிரின்னு வைங்களேன், ஒரு திருவிழா போல் அந்த பாட்டியை வந்து எல்லோரும் எடுத்து புதைச்சாங்க. இப்படி ஒரு விழுமியம் சார்ந்த வாழ்க்கை, இப்படி தான் ஒரு மனநிறைவான ஒரு சாவு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் குறிப்பிட்டு அதுக்கு தக்கபடி நடந்துக்கிற வழக்கம் இருந்தது. இதுதான் இந்த பவளமணி கதையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. அதாவது வந்து இது எவ்வளவு தூரம் வந்து இந்த மூணு பவளமணிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஒருத்தர் வந்து கால்நடையாக வந்து ஊர் ஊராக போய் அதுகிட்ட பேசி, அதே மாதிரி அந்த தகவல் பரிமாற்றம், எப்படி சத்திரம்ங்கிற ஒரு கான்செப்டு, அதே மாதிரி கட்டுச்சோறு, ஊர்களில் அங்கங்கே வேலை செய்கிறது, ஒரு அறநெறி சார்ந்த வாழ்க்கை வந்து ஊரகத்தில் வந்து எப்படி இடம்பெற்றது அப்படிங்கிறது தான் இந்த பவளமணி கதையில் நம்ம பார்க்குறோம். நன்றி.